சிவபெருமான் முருகனுடைய பெயர்களால கார்த்திகேயன், பார்வதி நந்தனன், அக்னிபோகு, குகன், சரவணபவன், சுப்பிரமணியன், மகாசேனன், காங்கேயன், சேனானி என்றெல்லாம் சொல்லுகிறார். அதுக்கு முன்னாலேயே நம்ம சொன்ன மாதிரி சோடச நாமாக்களாக முருகனுடைய பெயர் இருக்கிறது. இது மாதிரி இதெல்லாம் பார்த்து கொண்டு செல்லலாம். சோடச நாமா சொல்லும் பொழுது ஞானசக்தி ஆத்மா, ஸ்கந்தா, அக்னிபூதன், பாகுலேயன், காங்கேயன், சரவணபவன், கார்த்திகேயன், குமாரன், ஷண்முகன், குக்குடத்வஜன், சக்திதரன், குகன், பிரமச்சாரி, ஷண்மாதுரன், கிரௌஞ்சபித்து, சிகிவாகரன், இப்படி 16 நாமாக்களை சொல்லி இந்த நாமாக்களை சொன்னாலே சகலவிதமான காரியங்களும் சித்தியாகும் என்று ஸ்காந்தத்தில் ஆரம்பத்திலேயே வரும். ஞானசக்தி ஆத்மா என்று ஞானம், சக்தி, ஆத்மாவினுடைய விஸ்வ வடிவம் எல்லாமே தன்னுடைய வடிவமாக இருக்கக்கூடியவன் ஸ்கந்தன். இந்த ஸ்கந்தன்கிற பெயரை நம்ம தனியாக பார்க்க போகிறோம். பாகுலேயன்னா கார்த்திகேயனுடைய மைந்தன், அக்னிபூதன்னா நெருப்பிலே தோன்றியவன், காங்கேயன்னா கங்கையினுடைய மைந்தன், கங்கையிலே தோன்றியவன், சரவணபவன சரவண நாணல் காற்றிலே தோன்றிய நாணல் காட்டிலே தோன்றியவன், கார்த்திகேயன் கார்த்திகேயனுடைய கார்த்திகேய இந்த நட்சத்திரங்களுடைய மைந்தனாக இருந்தவன், குமாரன் என்றைக்கும் இளமையாக இருக்கக்கூடியவன், க்ஷண்முகன் 6 முகங்களை உடையவன், குக்குடத்வஜன் சேவல் கொடியை உடையவன், சக்திதரன். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய வேல் சக்திங்கிற ஆயுதம் அல்ல. இந்த வேல் கொஞ்சம் இப்பொழுது மாறுபட்டு வந்த வடிவம். 6 முகங்களை உடையதுக்கு பேர் தான் சக்தின்னு பேரு, அதுக்கு தான் வேல்னு பேர். அது சக்தின்னு பார்வதி கொடுத்தது 6 முகங்களை உடையது. நீங்க பார்த்தீங்கன்னா திருத்தணியிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கையிலே வைத்துக் கொண்டுபடியாக இருக்கும். அந்த வேலுக்கும் மற்ற வேலுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இந்த வேல் கிட்டத்தட்ட முக்கோணம் மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய வேர் ஈட்டி மாதிரி இருக்கும். ஆனா சக்தி ஆயுதம் என்பது இந்திரனுடைய வஜ்ரம் மாதிரி கிட்டத்தட்ட 6 முகத்தோட இருக்கும். அதுதான் சக்தியின் பேரு, வேலாயுதத்தை தரித்தவன், அதனால சக்திதரன். குகன்னு சொன்ன சித்த குகையிலே இருக்கக்கூடியவன் இங்கே ஸ்காந்தத்துக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். நம்ம இந்த குகன்பதற்கும் தனியாக பார்க்க போகிறோம். பிரம்மச்சாரி, என்றைக்கும் பிரம்மச்சாரியாக இருக்கப்பட்டவன். இதுல ஒண்ணு என்ன வேடிக்கைன்னா, வடக்கு இந்தியாவுக்கு போக போக அங்கே விநாயகருக்கு மனைவியர் உண்டு, முருகப்பெருமான் பிரம்மச்சாரி. தெற்கே வர வர விநாயகர் பிரம்மச்சாரி, முருகப்பெருமானுக்கு 2 மனைவி. இது ஒரு வித்தியாசம் உண்டு. அங்கெல்லாம் பிரம்மச்சாரி. ஷண்மாதுரன் 6 மாதாக்களை உடையவன், அதாவது கார்த்திகேயனுடைய மைந்தன் அர்த்தம். க்ரௌஞ்சபித்துனா க்ரௌஞ்சம் என்கிற மலையை பிழந்தவன். சிகிவாகனன்னா சிகி என்கின்ற மயிலை வாகனமாக உடையவன். இதெல்லாம் 16 சோடச நாமாக்கள். இந்த நாமாக்களை எப்பொழுதும் யார் படிக்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான சம்பத்துக்களும் கொடுத்து எல்லா விதமான நன்மைகளையும் செய்கிறான். ஒரு பெரிய பலஸ்ருதியும் அங்கே உண்டு. சிவன் சொல்லும் பொழுது கார்த்திகேயன் முதல்ல பார்த்தோம், பார்வதி நந்தனன் பார்வதியினுடைய குமாரன், அக்னிபூகு என்று சொல்லி அக்னியினிடத்திலே தோன்றியவன் அப்படிங்கிற ஒரு கருத்து உண்டு. இன்னொன்று உண்டு, அக்னி என்று எவன் சொல்லப்படுகிறானோ அந்த சிவபெருமானிடத்திலே தோன்றியவன். குகன் திருப்பியும் பார்க்க போகிறோம், சரவணபவன் அல்லது சரவணன் என்று சொல்லக்கூடியது, சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடியதுக்கு பலவிதமான அர்த்தங்கள் சொல்லுகிறார்கள். இங்கே ஸ்காந்தத்தில் சொல்லும் பொழுது தேவ அசுரர்களினாலே வணங்கப்பட்டவன் ஆன காரணத்தினாலே சுப்பிரமணியன் அப்படி என்று சொல்லுகிறார்கள். வேதங்கள் சொல்லக்கூடியது இந்த நாமாவைத்தான் சொல்லுகிறது. சுப்பிரமணியோம் 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 என்று இவனைத்தான் சொல்லுகிறது. எவன் மிகச்சிறந்த பிரம்மண்யனாக சுப்பிரமணியனாக எவன் பிரம்மமாகவே இருக்கிறானோ, அதாவது பரபிரம்மமோ, அவன் சுப்பிரமணியன். வள்ளலார் சொல்லும் பொழுது சொல்லுவார், இந்த தலைக்கு நேரையும் பூர்வ மத்திக்கு நேரையும் கரெக்டா ஒரு ஓட்ட போட்டா நடுவில் ஓட்டத்துல போய் சேருமா, அங்கே 6 முகம் கொண்ட ஒரு பட்டை வடிவினமாக ஒரு ஒளி வடிவமாக இறை சக்தி இருக்கிறது, அதுக்கு பேரு சுப்பிரமணியம் அப்படின்னு வள்ளலார் பெருமான் சொல்லுவார். அதனால சுப்பிரமணியன். மகாசேனன் என்று சொல்லும்படியாக மகாசேனைகளை உடையவன். இரண்டாவது, இந்த ஆத்மாக்கள் அத்தனை பேரும் வணங்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன். இதுல என்ன பொருள்னா, அத்வைதம் மாதிரி வர, அத்வைதம் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒண்ணுதான், பரமாத்மாவா தான் எல்லாம் ஆகியிருக்கிறது என்று சொல்லும். ஆனா சித்தாந்தம் அப்படி சொல்ல, பதி வேறு பசுக்கள் வேறு. இது வந்து இங்க உறுதிப்படுத்தப்படும். மகாசேனன் என்று சொல்லும் பொழுது பசுக்களாக இருக்கப்பட்ட உயிரினங்கள், அதாவது ஜீவாத்மாக்களை தன்னிடத்திலே உடையவன். இவன் வேறே, ஜீவாத்மாக்கள் வேறே, தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லக்கூடிய கருத்தை இங்கு சொல்லப்படும். காங்கேன் என்று சொல்லி கங்கா நதியிலே பிறந்தவன், சேனானி என்று சொல்லி சேனாபதியாக ஆனவன் என்று இதெல்லாம் சிவபெருமான் முருகப்பெருமானுடைய சிறப்புகளை எல்லாம் இங்கே சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறமாக ஏராளமாக சொல்லிக்கொண்டே செல்கிறார். சரவண புஷ்ப சரவண பொய்கையிலே தாமரை புஷ்பத்திற்கு நடுவிலே தோன்றினவன், நிர்மலமானவன், தர்ம அர்த்த காம மோட்சங்கள் எல்லாவற்றையும் தரக்கூடியவன், இப்படிப்பட்ட பலவிதமான நாமங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு செல்கிறார். முருகப்பெருமானுக்கு சஹஸ்ரநாமமே உண்டு, முருகப்பெருமானுக்கு சஹஸ்ரநாமமே உண்டு. ஒரு சஹஸ்ரநாமம் இல்ல, ஆறு சஹஸ்ரநாமம், ஆறு முகத்துக்கும் ஆறு சஹஸ்ரநாமம் சொல்லுவார்கள், சண்முக சஹஸ்ரநாமம் என்று சொல்லுவார்கள். சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்கும்போது குஹன், ஆரம்பிக்கும்போது குஹாகே சண்முகாகே பாலநேத்ர பாலநேத்ர சுதாயே என்று பிரபவே பிங்களாய நமஹ, பிரபவே நமஹ, கிருத்திகாசூரனே நமஹ, சிகிவாகனாய நமஹ, சக்திதராய நமஹ என்றெல்லாம் ரொம்ப அழகாக வரும். இதுல இன்னொரு சிறப்புன்னா, அது வந்து சொல்லும்பொழுது இப்படி ரொம்ப என்னமோ இந்த பாட்டு சொல்ற மாதிரி இருக்கும். மத்தாய பிரமத்தாய உன்மத்தாய, மத்தாய நமஹ, பிராப்தாய நமஹ, உன்னத்தாய நமஹான்னு வரும். அதே மாதிரிதான் சிவசுவாமினே நமஹ, கணசுவாமினே நமஹ, சர்வஸ்வாமினே நமஹான்னு வரும். டம்பாய நமஹ, பரமடம்பாய நமஹ, மகாடம்பாய நமஹ என்றெல்லாம் ரொம்ப அழகாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். இறைவனுடைய அருள் இருந்தார். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு வடமொழி பயிற்சி கிடையாது, ஏதாவது இது மாதிரி கிடைத்து படித்து சொல்ல முடியும்னா இதெல்லாம் முடித்த பிறகு அதை யோசிக்கலாம். இப்பொழுது சில நாமாக்களை மட்டும்தான் நான் எடுத்துக்கொண்டேன். அதுல சில அழகானது என்னன்னா, இவன் தான் ரொம்ப பழையவன். சஹஸ்ரநாமத்துல ஒரு வார்த்தை வரும், சனாதனாய நமஹா சொல்லும் பொழுது இவன் தான் ரொம்ப பழையவன், பழையதுக்கெல்லாம் பழையவனாக இருக்கிறான். முன்னைப் பழம்பருடைய பின்னை புதுமைக்கும் பெயர்த்துமை பெற்றியனை மாணிக்க வாசகர் பாடுவார். அதே போலத்தான் சனாதனாய நமஹா, இவன் இப்பேற்பட்டவனாக இருக்கிறான், எல்லாவற்றிற்கும் பழையவனாக இருக்கிறான். அதே மாதிரி தான் இவனுக்கு மேல ஒரு கடவுள் கிடையாது, அதனால அது சொல்லுவோம் சஹஸ்ரநாமம் அனீஸ்வராய நமஹா. அது சொல்லும் பொழுது இவனுக்கு தனக்கு ஒரு ஈஸ்வரன் இல்லாதவன். காஞ்சி பரமாச்சாரியார் தெய்வத்தின் குரல் ரொம்ப அழகா ஒன்று ஒரு கருத்து சொல்லுவார். இந்த அமரகோசம்னு சொல்லி நிகண்டு, அதாவது டிக்ஷனரி, நம்ம இப்ப டிக்ஷனரின்றோம், பல வார்த்தைகளுக்கு நம்ம பார்த்தையே தெரியாது, வார்த்தை தெரிஞ்சா அர்த்தம் தெரியாது. அப்பெல்லாம் இந்த வார்த்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்லோகம் மாதிரி என்ன பண்ணுவா, சமஸ்கிருதத்துல என்ன செய்திருக்கிறார்கள், இந்த நிகழ்வை போட்டு இருக்கிறார்கள். அப்ப சினானின்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்றது இல்லையா, ஒரே பொருளை இருக்கக்கூடியது, அதாவது டிக்ஷனரி. இப்ப டிக்ஷனரி என்ன இருக்கோ அப்ப வடமொழியில அந்த டிக்ஷனரியை ஸ்லோகம் மாதிரி போட்டு இருக்கிறார்கள். அமரசிம்மன்கிறவன் ஒரு ஜைனன், அவன் ஆதிசங்கரோடு போட்டியிட்டு தோற்றுப்போனா தன்னுடைய நூல்களை எல்லாம் தீட்டு கொடுத்தாரப்பான். இது அவருக்கு தெரிஞ்சு போய் ஓடோடி வந்து அவனை நிறுத்துகிறார். எப்ப அந்த பேர் தத்துவங்களிலே ஜைன தத்துவம் பிரயோஜனப்படாது, இதுதான் சனாதன தர்மம் தான் உயர்ந்ததுன்னு நான் நிலைநாட்ட வந்தேனே தவிர உன்னுடைய வித்வத்தை நான் குறைச்சி மறுப்பிடல, எனக்காகவாது இந்த மாதிரி இது பண்ணாதேன்னு சொல்லி அவனுடைய நூல்களை எல்லாம் எடுத்தாராம். அதுல மிஞ்சி போன ஒரு நூல்ல ஒன்று அமர கோஷம் என்று சொல்லி நிகண்டு, அதாவது டிக்ஷனரி. இந்த நிகண்டுவிலே காஞ்சி சுவாமிகள் ரொம்ப அழகா சொல்லுவார். எத்தனையோ சுவாமிகளை பத்தி சொல்றார், எல்லா சுவாமிக்கும் இந்த நிகண்டுல சொல்றார், ஆனா ஒரு சுவாமிக்கு மட்டும்தான் சுவாமின்னே சொல்லுவார். யாரு, முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் சுவாமின்னே சொல்றாரு. யாரு, ஜைனன். நம்ம ஆள் யாராவது ஹிந்து சொன்னா அப்படின்னா சொல்லலாம், அவன் வந்து ஜைனனானவன் சொல்லுகிறான், சனாதன தர்மத்திலே இல்லாதவன் சொல்லுகிறான். முருகப்பெருமானுடைய நாமங்களை சொல்லும் பொழுது தேவசேனாதிபதிகி சூரஹா சுவாமி கஜமுகானுஜகா எடுத்த உடனே இவன் என்ன தேவசேனாதிபதி, இந்த வடக்கு என்ன சிறப்புன்னா இவன் வந்து தேவ சேனாபதியானதுதான் மிகச்சிறப்பாக சொல்லப்படும். அதனால்தான் பகவத்கீதையில சொல்லும் பொழுது சேனானிகளுக்குள்ளே ஸ்கந்தனாக இருக்கின்றேன் என்று பகவான் சொல்லுவார். தேவ சேனாதிபதிங்கிறது இவனுக்கு முக்கியமானது. அதனுடைய தன்மைகளை நம்ம முதலே பார்த்திருக்கிறோம். ஏன் அப்படின்னா என்னன்னு பார்த்திருக்கிறோம். சூரகா வீரர்களிலே வீரனாக இருக்கப்பட்டவன் இவன் தான். அடுத்து சொன்னான், சுவாமிங்கிற வார்த்தை எந்த சாமிக்கும் பொருந்தாது. சாமின்னா யாரு, இவர் தான் சாமி. யாரு, சுவாமி. முருகப்பெருமான் தான் சுவாமி. அடுத்தது சொன்னான், சுவாமி எப்படி இருக்கார், கஜமுகான் ஜகா, கஜமுகனான பிள்ளையாருக்கு தம்பியாக இருக்கப்பட்டவன் சுவாமி கஜமுகான் ஜகா என்று சொல்லும்படியாக இவனுடைய சிறப்பை அமரகோஷத்திலே முருகப்பெருமானுடைய சிறப்பை சொல்லுகின்றார் அமரசிம்மன். இது ஒரு வடிவு. அதே போலத்தான் சுப்பிரமணியன் என்பதை நம்ம பார்த்தோம். இந்த முருகப்பெருமான் எப்படி இருக்கிறான்னு சொல்லும் பொழுது அகாராஸ்து விஷ்ணு ருத்ரிஷ்ட உகாராஸ்து மகேஸ்வரஹா மகாராஸ்து ஸ்மிருதோ பிரம்மா, அதாவது அகாரம்ங்கிறது விஷ்ணு, மகாரம்ங்கிறது ருத்ரன், உகாரம்ங்கிறது ருத்ரன், மகாரம்ங்கிறது பிரம்மா, பிரணவஸ்து த்ரியாத்மகா, பிரணவஸ்வரூபமாக மும்மூர்த்தி ஸ்வரூபனாக சுப்பிரமணியன் இருக்கிறான்னு ஒரு ஸ்லோகமானது சொல்லும். நிர்மலமான ஜோதிஸ்வரூபன், அதுதான் சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடிய தன்மை. அதாவது மூலாதாரம், அதுக்கு மேல எல்லாவற்றிற்கும் தாண்டி இருக்கக்கூடிய தன்மையிலே சுப்பிரமணியனாக இருக்கிறான் என்று சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய தன்மையை சொல்லுவார்கள். சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பொருள். அதே மாதிரிதான் புராணத்துக்கு என்ன பேரு? ஸ்கந்தம்னு பேர். தமிழ்ல கந்தபுராணம்னு பேர். அந்த முதலே சொன்னேன், ஸ்கந்தன் என்று சொல்லக்கூடிய நாமாவுக்கு பவிதமான பேர் சொல்வார். ஸ்கந்தஸ்ய கீர்த்திம் அதுலாம் கலி கல்மஷநாசினீம். முருகப்பெருமானுடைய நாமாக்கள், முருகப்பெருமானுடைய பெருமை, இந்த கலி தோஷங்களை எல்லாம், கல்மஷத்தை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியது, நாசம் செய்யக்கூடியது இவனுடைய கீர்த்திகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்கந்தஸ்ய கீர்த்திம் அதுலாம் என்று சொல்வார்கள். இந்த ஸ்கந்தன் என்று சொல்லுவதற்காக சொல்லும் பொழுது அப்படியே துள்ளி குதித்து வந்தவன் என்று சொல்லக்கூடிய தன்மையை தான் சொல்லுவார்கள். ஸ்கந்தன்னா அப்படியே துள்ளி குதித்து வந்தவன், வெளிப்பட்டானா, சிவபெருமானிடத்திலே இருந்து ஜோதி புலம்பாக வெளிப்பட்டான் அப்படின்னு சொல்லும். ரெண்டாவது, சாந்தோக்கிய உபனிஷத்துல சனத்குமாரர் தான் தேவசேனாதிபதியாக முருகப்பெருமானாக வந்தார்னு ஒரு சரித்திரம் வரும். இது சுருக்கமா நம்ம முதல்ல முருகப்பெருமான் சரித்திரம் பார்த்திருக்கிறோம். அங்கே சொல்லக்கூடிய இடத்துல சாந்தோக்கிய உபனிஷத்து ஸ்கந்தகா ஸ்கந்தகான்னு ரெண்டு முறை சொல்லுமா. ஸ்கந்தனானவன் துள்ளி கொண்டு வந்தான், ஸ்கந்தகா ஸ்கந்தகா என்று இந்த இடத்துல சொல்லுவார். அதே மாதிரி குஹான் தேவமன்யம் நஜானே நஜானே என்று சொல்ல முடியாத இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஆதிசங்கரர் பாடுவார், இவனை தவிர வேற யாரையும் நாம் பார்த்ததே கிடையாது, நஜானே நஜானே, வேற தெய்வத்தையே பார்த்ததில்லை என்று சொல்லுவார். அந்த கந்தன் என்று சொல்லக்கூடிய தமிழ் சொல்லுக்கு கட்டுத்தறி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் சொல்லுவார்கள். இந்த சங்க இலக்கியங்களில ரொம்ப அழகான ஒரு கருத்து வரும். இப்போ நம்ம கன்னடத்துல எல்லாம் இட்டிகைன்னு சொல்றார்கள், செங்கல் நம்ம சொல்லுகிறோம் இல்லையா. அது 2000-2500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள்ல இந்த தமிழ் சொல் பயன்படுத்த, இட்டிகை என்பது தமிழ் சொல், அது பெரிய செங்கல், நம்ம செங்கல் மாதிரி பெரிய செங்கலாக இருக்கப்பட்ட செங்கலை வைத்து நடுவுல என்ன செய்வார்களாம், பலிபீடமாக, அதாவது பிராணிகள் இல்ல, பூக்களையும் பழங்களையும் கொண்டு வந்து வைப்பதற்காக ஒரு பீடம் இருக்குமா, அந்த இட்டிகையாலே செய்யப்பட்ட பீடத்துல கொண்டு வந்து பூக்களையும், அதாவது மலர்களையும் கனிகளையும் வைத்து பழந்தமிழர்கள் வழிபடுவார்களாம். அது எதற்கு வழிபட்டார்கள்னா, மேலே கூர்மையாகவும் அடிப்பகுதி பருத்தும் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம், அதாவது வேல் மாதிரி அல்லது சிவலிங்கம் போல, சிவலிங்கம் அல்லது வேல் ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட இது இந்த உருவமானது ஒத்து வருகிறது. அதுக்கு பேர் கந்தழின்னு பேர், அதுக்கு பேர் கந்தழின்னு பேரும். அந்த கந்தழி என்பது அந்த வேல் உருவம் இருக்கவே அதான் பழைய உருவம், அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐந்து நிலங்களிலே குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய மலை நிலத்துக்கு உரியவன் முருகப்பெருமான். முதல்ல மலைதான் இருந்தது, அதற்கு பிறகுதான் மற்றவை தோன்றியது என்பது ஒரு வழக்கு. அதனால் முதல் தெய்வமாக இருக்கப்பட்டவன் முருகப்பெருமான், அவனை கந்தழி என்று சொல்லும்படியாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த உருவம் நான் முதல்ல சொன்ன மாதிரி மேலே கூர்மையாகவும் அடிப்பகுதி பருத்து இருக்கக்கூடிய, அதாவது வேல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உருவத்திற்கு பேரு, அந்த இறைவனுடைய வடிவத்துக்கு பேர் கந்தழி என்ற தமிழிலே சொல்லி இருக்கிறார்கள். அது வேல் மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும். முருகப்பெருமானுடைய வழிபாடு அல்லது சிவனுடைய வழிபாடு முன்பே இருந்தது என்பது பெரியவர்கள் சொல்லக்கூடியது. அது மட்டும் கிடையாது, இந்த மாடு என்ன பண்ணுவாங்க, மாட்டை மேயறதுக்காக விடுவாங்க, இது என்ன ஆகும்னா எங்கேயாவது போயிடும். அதனால அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய கயத்தை கட்டி ஒரு மூளை அடிச்சு அந்த கயரை மாட்டை கட்டி கொண்டு வந்து இதுல அந்த மூளையில அடிச்சிருவாங்க. மாடு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போக முடியாது, அந்த குறிப்பிட்ட அளவு தான் அப்படியே மெஞ்சிட்டு இருக்கும், அதுக்கு மேல அது போக முடியாது. அந்த கட்டுத்தறின்னு பேரு, அந்த மூளை அடிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேரு கட்டுத்தறின்னு பேரு, அதாவது மாடை கட்டக்கூடிய தறி. அந்த தறி இருக்கிறது இல்லையா, முருகன் கந்தன் சொன்னா கட்டுத்தறின்னு பேரும். ஏன்னா உயிர்களாக இருக்கப்பட்ட இந்த மாடு நாம் இருக்கிறோமே, இறைவனை விட்டு தூரத்திலே போக முடியாதபடியாக தன்னுடைய அருள் என்று சொல்லக்கூடிய, கருணை என்று சொல்லக்கூடிய கயற்றினாலே நம்மை கட்டி போட்டு வைத்திருக்கின்ற காரணத்தினாலே முருகப்பெருமானுக்கு கந்தன் என்று சொல்லும்படியாக இந்த பெயர் கொடுத்திருக்கிறது. ராமாயணத்திலே அல்லது பாரதத்திலே எல்லாம் மிகச்சிறப்பாக இவனுடைய சரித்திரம் சொல்லப்படுகிறது. இந்த கந்தன் என்று சொல்லும் பொழுது இன்னொரு பொருளானது கச்சியப்பர் பாடுகிறார், ஆறு வடிவமாக தனித்தனியாக இருந்த முருகப்பெருமானை ஒன்றாக உமையம்பை திரட்டுகிறாள். திரட்டின காலத்தினாலே அவனுக்கு கந்தன் என்ற பெயர் வந்தது. சேயவன் வடிவமாறும் திரட்டினி ஒன்றாய் சேர்த்தாய் ஆயதனாலே கந்தனாம் எனும் நாமம் பெற்றான் என்று சொல்லும்படியாக அந்தமில்லதோர் மூவிரு வடிவம் ஒன்றாகி கந்தன் என்று பெயர் பெற்றனன் கௌரிதன் மைந்தன் என்று இத கந்தபுராணம் சொல்லும். ஆறும் ஓர் உருவதாக ஆக்கலில் கந்தனானான் என்று சொல்லும்படியாக இந்த கந்தனாக ஆனான் என்று சொல்லும்படியாக சொல்லப்படும். இது அமரகோசத்தில் இதுக்கு உரை சொல்லும் பொழுது கந்தன் என்று சொல்லுவதற்கு ஸ்கந்தயதி சத்ரூன் சோஷயதீதி இதி ஸ்கந்தஹா என்று சொல்லுகிறார்கள். அத பகைவர் என்று சொல்ல பகைவராகின்ற ஆற்றல் அது ஒரு பெரிய கடல், அதை வற்றச் செய்பவன் அதாவது பகைவர்களை அழிப்பவன் என்கின்ற தன்மையை சொல்லி காட்டுவதனாலே பகைவர் ஆற்றலை வற்றச் செய்வதனாலே கந்தனுக்கு கந்தன் என்கின்ற பெயர் வந்தது என்று சொல்வார்கள். அது மட்டுமல்ல எந்தை சக்திகள் உயிரெல்லாம் ஒடுங்குறும் எல்லை முந்து போல ஒன்றாகியே கூடிய முறைபோல் அந்தனில்லதோர் மூவிரு வடிவமும் ஒன்றாகி கந்தன் என்று பெயர் பெற்றனன் கௌரிதன் குமரன் என்று கந்தபுராணம் பாடும். இந்த பஞ்சபூதங்களினுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால எல்லா சம்பந்தங்களும் ஒன்றாகி ஒரு பரந்தரான தன்னை இவன் அடைந்தான். அதனால கௌரியினுடைய மைந்தன் கந்தனானான். அடுத்தது கந்தன் என்பதற்கு மனமுடையவன் என்று சொல்லக்கூடிய தன்மையும் உண்டு. மனமுடையவன் என்று சொல்லக்கூடிய பொருளும் உண்டு, அது கந்தன் பெறும். கந்து அன் என்று சொல்லும்படியாக ஆசைப்படப்பட ஐவரும் துன்பம் சொல்லுவார் இல்லையா திருமூலர் படுவாரு, அது மாதிரி இந்த ஆசைகளை அறுப்பதற்காக சின்ன ஆசையை பிடிச்சுக்கணும், பெரிய ஆசையை விடுறதுக்காக சின்ன ஆசையை பிடிக்கணும். என்ன ஒரு பெரிய விறகு கட்டு இருக்குன்னா அது ஒரு கட்டு போட்டு வச்சிருப்பாங்க, விறகு எடுக்க முடியாம இருக்கும், அறுக்க முடியலைன்னா அதை விட வலிமையான ஒரு கட்டு போடும் பொழுது அந்த கட்டு தளரும். இதே வள்ளுவர் அம்பழகா சொல்லுவார், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. இதுல ரொம்ப அழகான ஒரு சிறப்பு என்னன்னா பற்றை பற்றி பாட வந்த காரணத்தினாலே இந்த பாங்கிறது உதடு ஒட்டும். இதே இன்னொரு இடத்துல துறவை பத்தி சொல்லும் பொழுது யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதலின் இல என்று பாடுவார். இது உதடு ஒட்டவே ஒட்டாது, இந்த பா மா இதெல்லாம் வரும் பொழுது உதடு ஒட்டும். இந்த எந்த வார்த்தையும் இல்லாம இவர் சொல்ல யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல ஒட்ட வச்சு பாருங்க பார்க்கலாம், உதடு ஒட்டாது. இங்கே இறைவனை பிடிக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று சொல்லுவார். அதை பிடிச்சுக்கோ, பற்று எந்த பற்று, இறைவனாகின்ற பற்றை பிடித்துக் கொண்டால் உலகமாகின்ற பற்று விடுபட்டு விடும் என்கின்ற காரணத்தினாலே இந்த கட்டுத்தறியாக யானை கட்டும் தறியாக இருக்கக்கூடியது. இன்னொன்னு உண்டு, நீயும் நானுமாய் ஏகபோகமாய் இருகும் வகை பரம சுகம் அதனையருள் இடைமருதின் ஏகநாயகா என்று சொல்லுவார் இல்லையா, அதை போல அனுபவத்தை கொடுக்கக்கூடியதால கந்தர் அனுபூதி என்று சொல்லுகிறோம் இல்லையா. அந்த அனுபவமாக நம்மையே இறைநிலைக்கு சுட்டி காட்ட எடுத்துக்கொண்டு இறைநிலையை தரக்கூடிய பெயர் கந்தன். அதனால்தான் கந்த அனுபூதினு அதனால்தான் அந்த பெயரை வச்சார் அருணகிரிநாதர். இன்னொன்னு என்னன்னா இவன் மேலே சந்தனம் காயாது இருக்கிறதும் யோசிக்கலாம். நெருப்பிலிருந்து வந்தவன் முருகப்பெருமான், நெருப்பில் இருந்தா எல்லாமே தீஞ்சு காஞ்சு போயிடும், ஆனா இவன் மேனியிலே சந்தனம் காயாது இருக்கின்றதாம். ஆன காரணத்தினாலே ஸ்கந்தகான்னா சந்தன குழம்பு பூசியவன் பலவிதமான வாசனைகளை உடையவன் என்று பொருளோடு ஸ்கந்தகா என்ற தன்மையிலே இருக்கும். இவன் என்றைக்கும் தன்னையும் அவனை நெருங்கின அடியவர்களுக்கெல்லாம் தன்னையும் மனமும் அன்பு மனமும் கருணை மனமும் விஷக்கூடியவனாக இருக்கக்கூடியவன், அதனால அவனுக்கு கந்தன் பேர். இன்னொரு விஷயம் சொல்லும் பொழுது கந்தம் அப்படின்னா தோல் வலி என்று சொல்வார்கள். கந்தம் கந்தம் அதாவது கந்தம்னு சொன்னா மனம், தமிழ்ல கந்தம்னு வரும். கந்தம்னு சொன்னா இன்னொன்று தோல் வலிவு, தோல் வலிவு ஏன்னா இவன் சேனாதிபதி இல்லையா, தோல் வலிவு உடைய காரணத்தினாலேயும் இவன் கந்தன் என்று சொல்லப்படுகிறான் என்று சொல்லுவார்கள். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு நாமம் உண்டு, முருகப்பெருமானுக்கு குகன் என்கின்ற நாமம் உண்டு. குகன்கிற நாமம் சொல்லும் பொழுது அதுக்கு ஏராளமான அர்த்தங்களை சொல்லுகிறார். அருணகிரிநாதர் கந்தர்வனியில் முடிக்கும் பொழுது உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் வளதாய் மணியாய் ஒளியாய் கருவாய் வைய கருவாய் வருவாய் குருவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று உருவாய் அருவாய் உளதாய் இரதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று குகன் என்று சொல்லும்படியாக முடிக்கிறார். இந்த குக நாமத்துக்கு பலவிதமான அர்த்தங்களை சொல்லுகிறார்கள். நம்ம சில விஷயங்களை இங்கே பார்க்கலாம். இவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது மயூராதிரூடம் மகாவாக்கிய கூட்டம் மனோகாரி தேகம் மகச்சித்தகேகம் மகே தேவதேவம் மகாவேதபாவம் மகா தேவபாலம் பஜே லோகபாலம். சங்கரர் சுப்பிரமணிய புஜங்கத்தில் சொல்லுவார் மயூராதிரூடம் மயிலை வாகனமாக உடையவன், மகாவாக்கிய கூட்டம் மகா வாக்கியத்திற்கு உள்ளே இருக்கப்பட்டவன், மனோகாரி தேகம் அதான் கந்தன் சொன்னா மிக மனத்தை கவரக்கூடிய தேகத்தை உடையவன், மகச்சித்தகேகம் மகான்களினுடைய மனங்களிலே சஞ்சரிப்பவன் அதுதான் குகன், மகே தேவதேவம் இவன் எப்பேற்பட்டவனா பெரியவன், மகே தேவதேவம் எல்லா தேவர்களுக்கும் தேவனாக இருக்கப்பட்டவன், மகாவேத பாவம் வேத பொருளாக இருக்கப்பட்டவன், மகாதேவபாலம் விளையாடுகிறார் வார்த்தையில் மகாதேவனாக சிவபெருமானுக்கு பாலனானவன் பிள்ளையானவன், பஜே லோக பாலம் முதல்ல இருக்கக்கூடியது பாவம் மகா வேத பாவம் மகாதேவ பாலம் பஜே லோக பாலம் லோகங்களையெல்லாம் பரிபாலிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று சுப்பிரமணிய புஜங்கத்தில் சொல்லுவார். அந்த குகனை சொல்லும் பொழுது குஹோ ககன கோச்சரகா என்று ராமாயணத்தில் வால்மீகி சொல்லுவார். மறந்து கிடக்கின்ற ஒன்றை தான் அறிவதோடு பிறர்க்கும் உணர்த்துபவன் எவனோ அவன் குகன் என்று இதுக்கு வியாக்கியானங்கள் சொல்லுவார்கள். இன்னொன்று சொல்லும் பொழுது ஆச்சாரியன் யாரிடம்னா தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குஹாயாம், வேதமாகின்ற குகையிலே கிடக்கக்கூடிய தர்மத்தினுடைய உட்பொருளையெல்லாம் தானும் உணர்ந்து பிறருக்கும் உணர்விப்பவன் அதாவது குரு அவன்தான் குகன். குகன் யாருன்னா அதுதான் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று சொல்ல முடியாது, குருவாக இருக்கப்பட்டவன் தான் குகன்னர். இதே முதல்லையே அருணகிரிநாதர் போடுவர் முத்தை தருவத்தி திருநகையத்தி கிரைஜத்தி சரவண முத்திக்கொரு வித்து குருவரே என போதும் இவன் குகனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியாது. முருகன் தனிமேல் முனிநன் குரு சிவசங்கர தேசிவன் இவன் குருவாக இருக்கப்பட்டவன் இல்லையா, இதே தீட்சிதத்தனுடைய அங்கிதமாக குகன் என்று சொல்லும்படியாக சொல்லுவார். குரு குகா என்று சொல்லும்படியா குகன் சொன்னாரே குரு குகா என்று சொல்லும்படியாக தன்னுடைய அங்கிதமாக ஒவ்வொரு கிருத்தியிலையும் கடைசியில இவருடைய முத்திரை என்று சொல்லுவார்கள் இல்லையா. இப்போ தியாகராஜர்னா தியாகராஜர்னு வரும் அந்த இடத்துல, முத்துசுவாமி தீட்சிதர்னா கிருஷ்ணான்னு ஒரு இடத்துல வரும். இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய